بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا سهودر خلي أنبيكوريا تايمار خلي سهودر خلي السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய பேரர்களால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குவதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நமது தலைப்பாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய வழிகட்ட அமைப்புகளில் ராஃபிலாக்கள் ஷியாக்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பதாக கூறி வரம்பு மீறி செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர், ஒரு சாரார். இவர்களை நாம் ஏன் இனம் காண வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய வழிகேடுகள், சூழ்ச்சிகள் பயங்கரமானவைகள். இஸ்லாமிய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது, இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய உம்மத்தின் பின்னடைவுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகளை, மிகப்பெரிய திட்டங்களை வகுத்தவர்கள். இவர்களுடைய குரோதத்தையும் வெறுப்பையும் எத்தனையோ நிகழ்வுகளின் மூலமாக அடையாளப்படுத்தலாம். அதிலே உங்களுக்கு நான் ஒரு நிகழ்வை, அதாவது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்தின், இந்த உம்மத்தின் மூன்றாவது மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்ததாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், உமர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக கிடக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை சொல்கிறார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர்களுக்கு பக்கத்தில் தான் இவர் அடக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நான் அதிகமாக கேட்ட ஒரு செய்திதான், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம். நபி அவர்கள் அதிகம் சொல்வார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், கலந்து கொண்டோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் அதிகம் இந்த மூன்று பேரும் இணைந்திருந்த நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எனவே எப்படி அவர்கள் வாழ்நாளில் உற்ற தோழர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதேபோன்று அவர்களுடைய மரணத்துக்கு பிறகும் அந்த மூவருடைய கபர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது விருப்பத்தை அங்கே தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அளவு இந்த உம்மத்திலே சிறப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம், 3497 செய்தி, அம்ர் இப்னு மைமூன் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தியில், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் சில பொழுதுகளில் சூரத்து யூசுஃபை ஓதுவார்கள், சில பொழுதுகளில் சூரத்து நஹலை ஓதுவார்கள். அதனுடைய முதல் ரக்காத்தில் மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்கள். அதன் பிறகு என்ன சப்தம் கேட்டது என்று சொன்னால், கத்தலனி ஔ அகலனி அல் கல்ப், என்னை ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது அல்லது கொன்று விட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கூர்மையான ஒரு கத்தியால் குத்தப்பட்டு அப்படியே பூமியிலே சாய்கிறார்கள். நேர்மையான சகோதரர்களே, அதன் பிறகு அமீருல் மூமினினை எவன் குத்தினானோ அவன் என்ன செய்கிறான் என்றால் மஸ்ஜிதுக்குள் ஓட ஆரம்பிக்கிறான், அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்கிறான். அதனால் சுமார் 13 பேர்கள் அவனால் குத்தப்படுகிறார்கள். அதிலே 7 பேர் மரணிக்கிறார்கள், அதிலே 7 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு அவனை மடக்கி பிடித்தவுடன் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னையே தனது கத்தியால் குத்தி தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அமீருல் முஃமினீன் அவர்கள் கேட்கிறார்கள், என்னை கொன்றது யார் என்று பாருங்கள், என்னை கூர்மையான கத்தியால் என்னை குத்தியது யார் என்று பாருங்கள் அப்படி என்று சொல்லும் போது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குலாமுல் முகீரா, முகீராவினுடைய பணியாளன் தான் உங்களை கத்தியால் குத்தியது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீர் முஃமினீன் சொல்கிறார்கள், காத்தலஹுல்லாஹ், அவனை அல்லாஹ் அழிப்பானாக, லகத் அமர்து பிஹி மஅரூஃபா, அவனுடைய விஷயத்தில் நான் நன்மையைத்தான் ஏவினேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்தயில் இஸ்லாம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவனுடைய கையால் அல்லாஹ் என்னை என்ன செய்யவில்லை, இந்த நிலை காலாக்கவில்லை. அவன் ஒரு மஜூசி, அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவன் ஒரு முஸ்லீம் கிடையாது. அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை எப்படி புகழுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய கையால் இந்த ஷஹாதாவை சொன்னவருடைய கையால் அல்லாஹு தஆலா எனது முடிவை ஆக்கவில்லை என்பதற்காக அல்லாஹுவை புகழுகிறார்கள். இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மதீனா அன்று இருளிலே கவலையிலே ஆழ்ந்திருந்தது போன்ற ஒரு நாள் இருக்கவில்லை. அதே வார்த்தையை எங்கே சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களே அந்த நாளிலும் மதீனா அதே நிலையை அடைந்தது, மதீனா கவலையில் ஆழ்ந்திருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அதே நபித்தோழர் சொல்கிறார்கள், அமீருல் மூமினீன் கத்தியால் குத்தப்பட்டார்களே, குற்றுயிராக கிடந்தார்களே, அந்த நாள் மதீனா மிகவும் கவலையில் இருந்த நாள், சஹாபாக்கள் அனைவரும் கவலையோடு இருந்த நாள். ஏனென்றால் இந்த சமுதாயத்தின், இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு மிகப்பெரிய மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாவுடைய வாயலை அடைத்துக் கொண்டிருந்தவர் யாரு, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வாயல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்றால் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன், அந்த வாயல் உடைக்கப்படும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த வாயல் உடைக்கப்படும் என்றால் அது மூடப்பட மாட்டாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அருமையான சகோதரர்களை, இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு அருள், அவர்கள் ஃபித்னாவுடைய வாயல்களை எல்லாம் அடைத்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அவர். என் அருமை சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய அக்கிரமத்தை செய்த அபூல் உலுவா அல் ஃபைரூசி, இவன் யாரு, இவன் ஒரு முஸ்லீம் கிடையாது, இவன் வந்து ஒரு மஜூசி. ஆனால் இன்று கவலையான நிகழ்வு என்னவென்று சொன்னால், நீங்கள் ஈரானிலே பார்க்கலாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மஜூசிக்காக, அதாவது ஒரு காஃபிர், இவனுக்காக கபர் கட்டப்பட்டு அந்த கபரிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாபா ஷுஜா உத்தீன், அதாவது அவனுடைய பெயரை போட்டு அங்கே போடப்பட்டிருக்கிறது, இவர் வந்து மார்க்கத்தினுடைய வீரர், மார்க்கத்துடைய வீரர்களின் தந்தை என்று என்ன செய்திருக்கிறார்கள், அங்கே எழுதியிருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு வெறுப்பையும் குரோதத்தையும் கொண்ட ஒரு படுமோசமான சமுதாயம் இந்த ஷியாக்கள் ராஃபிதாக்கள். அதாவது இஸ்லாமிய ஆட்சியாளர் தொழுகையில் இருக்கும் போது குத்தப்படுறாரு இல்லையா, தக்பீர் கட்டுறாரு, தொழுகையில் இருக்கும் போது குத்தப்படுறாரு. அது மாத்திரமல்லாமல் சுமார் 13 பேர் அந்த இடத்திலே என்ன செய்யப்படுகிறார்கள், அவனால் குத்தப்படுகிறார்கள், அதிலே 6-7 பேர் கொல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலைக்குரிய தீர்ப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்யப்பட்டவருடைய ஜனாதா கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை நடத்த மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை நடத்த மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அவன் எப்படி தன்னை தற்கொலை செய்து கொண்டானோ அதுபோன்று அவன் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப இவ்வளவு அக்கிரமங்களை செய்தவன் தொழுகையில், இவ்வளவு உயர்ந்த இபாதத், இவ்வளவு உயர்ந்த வணக்கம் தொழுகையில் இருக்கும் போது குத்தப்படுறாங்க, இவனுக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, கபரு கட்டி அங்க வந்து என்ன செய்யுது, இபாதத்துகள் வணக்கங்கள் நடக்குது. அவனை மார்க்கத்தினுடைய பெரும் வீரர், எதற்கு, அமீருல் முஃமினீன கொலை செய்திருக்கு. அருமையான சகோதரர்கள், இவர்கள் யார், நாம் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அங்கே அவனுடைய கபரை சுற்றி பாரசீக மொழியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல் மௌத்து லி அபிபக்கர், அல் மௌத்து லி உமர், அல் மௌத்து லி உஸ்மான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழிவு, மௌத் என்னது, மரணமே அழிவு. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழிவு, அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழிவு. இப்படி என்ன செய்திருக்கிறார்கள், அங்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அங்கு எப்படி துவா கேட்கப்படுது என்று சொன்னா, அதை நீங்க அந்த வீடியோ லிங்க் கிளிப்புகளை கூட பார்க்கலாம். அங்கு எப்படி துவா கேட்கப்படுது என்று சொன்னா, அல்லாஹு மஹ்ஷுர்னி மா அபூலூலுவா, யா அல்லாஹ் எம்மை மறுமையில் அபூலூலாவோடு எழுப்புவாயாக. துவா. நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியனோடு நம்மை மறுமையிலே எழுப்புமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். இவன் யாரு, ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு காஃபிர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவரை கொன்றவன், தன்னையே தற்கொலை செய்து கொண்டவன், அழித்துக் கொண்டவன், இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு கபரை எழுப்பிவிட்டு என்ன செய்கிறார்கள், அங்கு துவா கேட்கிறார்கள். எப்படி, அபூலூலாவோடு மறுமையில் எம்மை எழுப்புவாயாக. அது மாத்திரமல்லாமல் அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், அல் முஃமினுல் வலி, அல் வலியுகே அல்லாஹ், அவர் யாரு தெரியுமா, ஒரு மூமின், ஒரு நேசர், உன்னுடைய ஒரு நேசர் என்று சொல்லி சொல்கிறார்கள். இந்த வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூமின் கிடையாது. அப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வெறுப்பை வளர்த்துக் கொண்டவர்கள் சஹாபாக்களுக்கு எதிராக, சஹாபாக்கள் நபித்தோழர்கள், அவர்களை நேசிப்பது ஈமானில் நின்றும் உள்ளது இல்லையா, அவர்களை நேசிப்பது ஈமானில் நின்றும் உள்ளது. நறுமையான சகோதரர்களே, அணுவளவும் ஈமான் உள்ள ஒருவன் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவன் கை வைக்க மாட்டான். அணுவளவும் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதா, ஏனென்றால் அவர்கள் தான் நமக்கு முன்னோடிகள், முன்மாதிரிகள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமந்தும் ஃபக்கத் இஹ்ததவ், என்ன சொல்கிறான், அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள். யாரை பார்த்து சொல்றான், அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும் போதுதான் இந்த அல் குர்ஆன் அருளப்பெறுகிறது. அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டது போன்று, சஹாபாக்கள் அவர்களை அல்லாஹ் அங்கே சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நேர்வழி பெற்றிருப்பார்கள். அந்த ஈமானுக்கு எவ்வளவு பெரிய உத்தரவாதம் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். நீங்கள் உஹது மலையளவுதான் தர்மம் செய்து விட்டாலும் அவர்கள் செய்த ஒரு பிடியுடைய பிடி அளவு தர்மம் அதற்கு ஈடாக மாட்டாது. அப்படி தியாகிகள் அவர்கள். அந்த தியாகத்துக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களை கொன்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு கபர் எழுப்பப்பட்டு அவனை வீரராக காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவனை ஒரு மூமினாக காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவனோடு மறுமையிலம்மை எழுப்புவாயாக என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? அப்ப இவர்களோடு கைகோர்ப்பவர்கள் யார்? நமது சமூகத்திலே இவர்களோடு கைகோர்க்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் மிகப்பெரிய வரலாற்றிலே மிகப்பெரிய துரோகம் இழைத்தவர்கள், இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிராக அக்கிரமங்களை அநியாயங்களை கட்டவிழ்த்தவர்கள் இவர்கள். நாம் இவர்களோடு கைகோர்ப்பதா? அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களை இவர்கள் நேசிக்கிறார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய கோட்பாடு, அகீதா. நமது அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி தோழர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை எவர்கள் வெறுக்கிறார்களோ அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், அவர்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை வெறுக்க வேண்டும் என்று அடிப்படைகளை உசூல்களை வகுத்து தந்தவர்கள் நமது முன்னோர்கள் அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த வரலாற்றை நான் இந்த நிகழ்வை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அதாவது அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாள் பெருநாளாக அங்கு கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனா அன்று கவலையில் ஆழ்ந்தது போன்று நான் ஒரு நாளையும் பார்க்கவில்லை. ஆனா அங்கே ஈரான் என்ன செய்யப்படுது? அவர்கள் கொல்லப்பட்ட நாள் பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதை விட வெறுப்பை உள்ளத்திலே நிறைத்து வைத்திருப்பவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. யூதர்களை கிறிஸ்துவர்களை கூட இந்த பட்டியலை சேர்க்க முடியுமான்னு தெரியாது. என் அருமை சகோதரர்களே, எனவே இவர்களுடைய இந்த அக்கிரமங்களை அநியாயங்களை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று நெடுகிலும் இவர்கள் இப்படி செய்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஹாரூன் அர் ரஷீதுடைய ஆட்சி காலத்தில், இவர்களுடைய அப்பாசி ஆட்சியில், அங்கு அவருக்கு ஒரு அமைச்சராக இருந்த அலி இப்னு யக்தீன், இவன் யார் என்று சொன்னால் ஒரு ஷியாக்காரன், அதாவது இவருடைய ஆட்சியில் இருந்தே துரோகம் இழைத்துக் கொண்டிருந்தவன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சியிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவன் ஒரு முறை இவனுடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் என்பதற்காக சுமார் 500 அஹ்லு சுன்னாவல் ஜமா அஹ்லு சுன்னாக்களை இவன் கொள்கிறான். 500 பேர் கொல்லப்படுகிறார்கள். இப்படி கொல்லப்பட்டதன் பிறகு என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் வந்து அவர்களுடைய அறிஞராக, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞராக அவன் கருதக்கூடிய மௌலானா அல் காதிம் என்ற ஒருவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதத்தில் என்ன சொல்றான் சொன்னா, நான் இப்படி அவர் 500 பேரை கொன்றுவிட்டேன், இதற்கு எனக்கு என்ன பரிகாரம் அப்படி என்று சொல்லி கடிதம் எழுதும் போது, அந்த கடிதத்துக்கு பதில் அவர்களுடைய மதத்தை சார்ந்த அந்த அறிஞரிடமிருந்து பதில் வருகிறது. என்ன பதில்? நீர் இந்த வேலையை செய்வதற்கு முன்னால், இந்த 500 பேர் கொல்லப்படுவதற்கு முன்னால், இதை செய்வதற்கு முன்னால் நீர் எனக்கு கடிதத்தை எழுதி இதை கேட்டிருந்தால் உமக்கு எந்த குற்றமும் கிடையாது, ஆனால் இந்த நிகழ்வின் பிறகு இப்படி ஒரு நிகழ்வை செய்துவிட்டு நீர் கேட்கின்ற காரணத்தால் நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களில் ஒவ்வொருவருக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தால் போதுமானது. என் அருமையான சகோதரர்களே, அல் அன்வாருன் நுமானியா என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் 2வது பாகத்தினுடைய 308வது பக்கத்தில் இது பதியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முக்கியமான நூல்கள் இவைகள். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒரு அஹ்லு சுன்னாவுடைய ஒருவருடைய உயிர் எதுக்கு சமமானது? ஆட்டுக்கு. அது எப்படி? கேட்காம செய்த காரணத்தால். கேட்டு செஞ்சு அது கூட கிடையாது. அவர்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டிருந்தா எதுவும் பரிகாரம் கிடையாது. அவர்கிட்ட கேட்காம செய்த காரணத்தால் ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடு. அருமையான சகோதரர்களே, இப்படியாக எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப நமது உயிர்களுடைய மதிப்பு அவரிடம் எப்படி இருக்கிறது? இப்படி நீங்க வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய துரோகங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்பாசிய ஆட்சியில, அதாவது அல் முஸ்தாசிமுடைய ஆட்சியில் நீங்க எடுத்து பார்க்கலாம், தாத்தாரிகள் பகதாதுக்குள் நுழைவதற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவன் யார் என்று சொன்னால், இப்னுல் அல்கமி. இவன் ஒரு யாரு? ராஃபிதா ஒரு ஷியா, இவனுடைய துரோகம் சதிகளின் காரணத்தால் தான் இவன் என்ன செய்கிறான், அவருடைய ஆட்சியில தாராளமாக சூழ்ச்சிகளை செய்கிறான், தனக்கு சாதகமாக அந்த ஆட்சியாளரை அவன் ஆக்கிக் கொள்கிறான். அது மாத்திரமல்லாமல் அந்த படைபலம், இஸ்லாமிய ஆட்சியுடைய படைபலம் குறைக்கப்படுகிறது, அது பலவீனப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த இப்னு அல்கமி என்ன செய்கிறான் என்றால், தாத்தாரிகளுக்கு கடிதம் எழுதுகிறான், நிலைகளை பற்றியெல்லாம் சொல்கிறான். இப்படி படைகள் குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது, சுமார் 100,000 இருந்த படை 10,000 குறைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் கடிதங்களை எழுதி அதன் மூலம் இஸ்லாமிய ஆட்சியுடைய நிலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதன் பிறகு இறுதியில் ஹலீஃபாவிடம் சொல்கிறான், நமக்கு அவர்களை எதிர்த்து போரிட முடியாது, நாம் போய் அவர்களோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சொல்லி முஸ்தாசிமிடம் சொல்கிறார். அதன் பிறகு அவர் 700 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோடு சமாதானத்துக்காக, தாத்தாரிகளோடு சமாதானம் பேசுவதற்காக செல்கிறார்கள். அனைவரும் கொல்லப்படுகிறார்கள், அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் அந்த தாத்தாரிகள் பகதாதுக்குள் நுழைகிறார்கள். இந்நருமையான சகோதரர், லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய ஆட்சியில். எடுத்து பார்க்கலாம், இஸ்லாமிய அதாவது கல்வி பொக்கிஷங்கள், இஸ்லாத்தினுடைய கல்வி பொக்கிஷங்கள், எவ்வளவு ஆயுர் ரீதியான நூல்கள், இஸ்லாமிய நூல்கள், ஏனைய துறை சார்ந்த நூல்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, அங்கே உள்ள நதிகளில் பல நாட்கள் அதனுடைய மைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய அறிவு பொக்கிஷங்கள். அந்த அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்தால் இஸ்லாமிய உம்மத் எங்கேயோ சென்றிருக்கும், அந்த அளவு அறிவு பொக்கிஷங்கள். அந்த அனைத்தும் இல்லாதொழிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த மோசடிகளுக்கெல்லாம் பின்னால் இருப்பவர்கள் யார் என்றால், இந்த ராஃபிலாக்கள், இந்த ஷியாக்கள். ஹுமைனி தனது இஸ்லாமிய அரசு என்ற புத்தகத்திலே இப்படியானவர்கள் தான் தேவை, இந்த மாதிரி துரோகம் இழைத்தார்களா இல்லையா, இவர்கள் தான் மிகப்பெரிய பணி செய்தவர்கள், சேவை செய்தவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். இவர்கள் ஏதோ இஸ்லாத்தில் ஒரு ஹனபி மதுஹப், ஷாபி மதுஹப், இப்படி ஹம்பலி மதுஹப் போன்று இவர்கள் ஒரு மதுஹப் என்று பலர் நினைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை, இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இஸ்லாமிய வரலாற்றை உரிய முறையில் படித்து பார்த்தீங்கன்னா, இவர்களை வந்து எந்த வகையிலும் இஸ்லாத்தோடு இணைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான துரோகங்களை இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக அரங்கேற்றியவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அவற்றை படிக்க வேண்டும், அவற்றை விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நேர்வழியிலே செல்ல வேண்டும் என்றால் வலாலத் வழிகேட்டை நாம் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா. நாம் ஹிதாயத் நேர்வழியிலே பயணிப்பதற்கு நமக்கு வலாலத்தும் தெரிய வேண்டும். எது வழிகேடு, ஏன் வழிகேடு தெரிய வேண்டும் தெரியுமா, நாம் வழிகேட்டில் வீழ்ந்துவிடக் கூடாது. அதனால் தான் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அனைவரும் ஹைர் நன்மைகளையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஷர்ரை தீமைகளையே கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா, அதில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு இருண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், ஒரு கரை படிந்த, இரத்தங்கள் படிந்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வரலாற்றிலே அரங்கேற்றிய இன்னும் ஒரு மிகவும் படு பயங்கரமான ஒரு நிகழ்வுதான் ஹிஜ்ரி 299 நீங்கள் பார்க்கலாம். அதாவது பராமிதா, இவர்கள் ஷியாக்கள், இவர்களுடைய ஆட்சி வந்து இந்த கராமிதா என்பவர்கள் ஷியாக்கள் ராஃபிதாக்கள். இவர்கள் இந்த 294 என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சுமார் ஹஜ்ஜிக்கு வந்த 20,000 ஹாஜிகளை கொள்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் அல்லாஹுடைய ஆலயத்தை தவாப் செய்து ஹஜ்ஜை நிறைவேற்றி அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று பாவங்கள் இருந்து விடுபட்டு ஊர் திரும்புகிறார்கள். இப்படி திரும்புகின்ற 20,000 ஹாஜிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால், இதை வரலாற்றில் அரங்கேற்றியவர்கள் இவர்கள் தான். என் அருமை சகோதரர்களை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவர்கள் ஆயுதங்களோடு வந்திருப்பாங்களா ஹஜ்ஜிக்கு, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான தங்களுடைய பயணத்துக்கு தேவையான பொருள்களோடு வந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மிக மோசமாக நடந்தார்கள் என்றால், அப்படி கொல்லப்படக்கூடியவர்கள் சிலர்கள் குற்றுயிராக கிடப்பார்கள், அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவது போன்று பெண்கள் கொண்டு வந்து யாராவது தண்ணீர் கேட்டு குரல் எழுப்பினால் அவர்களும் கொல்லப்படுவார்கள். இப்படியாக 20,000 பேர் கொல்லப்படுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு படு மோசமான வரலாற்றை உடையவர்கள் இந்த ஷியாக்கள் ராஃபிதாக்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை ஹிஜ்ரி 317 இதே கராமித்தாக்களுடைய ஆட்சியில நடைபெறுகிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஹரம், புனித ஹரம் இல்லையா, அதனுடைய கண்ணியம் நமது உள்ளத்திலே நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு மூமினும் அந்த வீட்டை நேசிக்கிறோம். அது அது அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட பூமி, அது அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட பிரதேசம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன் அல்லாஹ ஹர்ரம மக்கத்த யௌம ஹலகத் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி அல்லாஹ் எப்போது படைத்தானோ அன்றே இந்த மக்காவை அல்லாஹ் சங்கையாக்கி விட்டான், புனிதப்படுத்தி விட்டான். அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த ஊர், அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட அந்த ஊர், அப்படிப்பட்ட அந்த ஊர், அந்த ஊரை நாம் நேசிக்கிறோம். அந்த ஊர் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுஅழிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளங்களில் தான் அது வரும். அல்லாஹ் என்ன அடையாள சின்னங்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அவற்றை புனிதப்படுத்தக்கூடியவர்கள் தக்வாவுடைய மக்கள். நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள் மூவர், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள் மூவர். அதிலே ஒரு சாரார் யார் என்றால், வமுல்ஹிதுன் ஃபில் ஹரம், புனித ஹரம் என்ற அந்த பகுதிக்குள் எவன் பெரும் பாவத்தை செய்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன், பெரும் பாவத்தை செய்பவன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், வமன் யுரித் ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், எவன் அந்த புனித ஆலயம், அந்த புனித எல்லை அதற்குள் பெரும் பாவத்தை செய்ய நாடுகிறானோ நினைக்கிறானோ அவனை நாம் கடுமையான வேதனையை கொண்டு பிடிப்போம். செய்யல அவன் நினைக்கிறான், பிளான் பண்றான், திட்டம் போடுறான் சொன்னாலே அவனை நாம் கடுமையான வேதனையை கொண்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த இடம், அந்த இடத்துக்கு சென்றாலே நமது உள்ளத்தில் அந்த இடத்தை பற்றிய கண்ணியம் நமது உள்ளத்தில் நிறைந்து விடுகிறது இல்லையா. ஏன், வேட்டை பிராணிகள் கூட விரட்டப்படக்கூடாது இல்லையா, அவைகளுக்கு கூட எந்த ஒரு தொந்தரவும் செய்யப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, மரம் செடி கொடிகள் கூட கில்லப்படக்கூடாது, அவைகள் கூட கில்லி எறியப்படக்கூடாது. அப்படி பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பகுதி அது. ஒவ்வொரு மூமினும் அந்த இடத்தில் பிற முஸ்லிமுடைய கண்ணியத்தையும் பிற முஸ்லிமுடைய மானத்தையும் இரத்தத்தையும் காக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அது. அப்படிப்பட்ட அந்த புனித பகுதிக்குள் ஹிஜ்ரி 317 என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது யௌமுல் நஹர் அல்லது யௌமு தர்வியான நினைக்கிறேன், யௌமு தர்வியான 8வது நாள், அந்த நாளிலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சுமார் 30,000 ஹாஜிகளை இவர்கள் கொள்கிறார்கள். 30,000 ஹாஜிகள். அருமை சகோதரர்களே, இவ்வளவு ஒரு படு மோசமான வரலாற்றுக்குரியவர்கள் இவர்கள், ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள், அல்லாஹுவை தொழுவதற்கு வந்தவர்கள், தவாப் செய்ய வந்தவர்கள், அல்லாஹுடைய அருளை நாடி வந்தவர்கள், இவர்கள் கொல்லப்படுகிறாங்க என்று சொன்னா, அவங்க போருக்கு வரல, ஆயுதம் ஏந்தி வரல, கொல்லப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜம்சம் இருக்கிறதே அது ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்பட்டது. அந்த கிணறு, அந்த கிணறு ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அங்கு தலைமையேற்று வந்த அபு தாஹிர் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நான் படைப்பேன், நான் அழிப்பேன் என்ற வாசகங்களையும் அங்கு சொன்னான். அது மாத்திரமல்லாமல் எங்கே அபாபீல்கள், அபுரஹாவுடைய படை அழிக்கப்பட்ட அழிப்பதற்காக அபாபீல்களை அனுப்பினானே, எங்கே அந்த அபாபீல்கள் என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் காபாவை எப்படியெல்லாம் அந்த காபாவை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினார்கள். ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை, அந்த சுவர்க்கத்தில் வந்த கல், அந்த கல்லை கலட்டினார்கள். அதன் பிறகு சுமார் 22 வருடங்கள் அந்த கல் இல்லாமல் தான் அந்த ஆலயத்திலே ஹஜ் என்ற வணக்கம், தவாஃப் என்ற வணக்கம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப இப்படியான ஒரு மோசமான வரலாற்றுக்குரியவர்கள் இவர்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார், அதாவது அல்லாஹுடைய அந்த புனிதமான ஆலயம், அந்த ஹரம், இதனுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை காக்காதவர்கள். அது மாத்திரமல்லாமல் அதில் என்னென்ன அநியாயங்களை அக்கிரமங்களை அரங்கேற்ற முடியுமோ அவர்கள் செய்தார்கள் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இது நான் சொன்னது இப்போது 300 சச்சம். நமக்கு நெருக்கி வருவோம். நாம் நெருக்கி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி வந்து 1407. இப்ப நாங்க 1436 இருக்கிறோம் இல்லையா, 1407 என்ன ஒரு 30 சச்சம் வருடத்துக்கு முன்னால நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் என்ன ஒரு அநியாயத்தை இங்கே அரங்கேற்றினார்கள் அப்படி என்று நீங்க பார்க்கும் போது 407க்கு 1406 நீங்க பார்க்கலாம். அவர்கள் அரங்கேற்றிய முதலாவது ஒரு மிகப்பெரிய அக்கிரமம் என்னவென்று சொன்னால், அதாவது ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகள் ஈரானிலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்கள் அந்த துல்ஹஜ்புரை 3 ஜித்தாவில் வந்து ஜித்தா ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் வந்து லேண்ட் ஆகுது, ஈரானிலிருந்து வரக்கூடியது. அவர்கள் அவர்களுடைய பைகள் பொதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அதாவது மிக பலமான வெடி மருந்துகள் கைப்பற்றப்படுகின்றன. சுமார் 95 பேக்குகள் இருந்து என்னது கைப்பற்றப்படுகிறது. அது அதனுடைய எடை 51 கிலோ. மிக பலமான வெடி மருந்துகள், சாதாரண இடங்களில் பெற முடியாதவைகள், அதாவது படைகள் மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய அதி பலமிக்க வெடி மருந்துகளை கைப்பற்றுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்ன இந்த நாட்டுடைய ஒரு போலீஸ் அதிகாரி அதனுடைய ஒரு கிலோவை எடுத்து 2 பழைய கார்களை வைத்து அதை வைத்து என்ன செய்யறாரு, அதில் வெடிக்க வைக்கிறார். அந்த கார்கள் அப்படியே சுக்குநூறாகி போகிறது. அந்த அளவுக்கு பயங்கரமானவைகள். நறுமை சகோதரர்களை, இவர் நவுதுபில்லா இந்த திட்டம் வெற்றி அளித்திருக்குமாக இருந்தால் அந்த காலத்தில் சுமார் 20 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய காலம். எண்ணி பாருங்கள், அந்த காபாவை வளம் வரக்கூடியவர்கள், மீனாவிலே முஸ்தலிஃபாவிலே தங்கக்கூடியவர்கள், இப்ப இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். சுமார் 51 கிலோ என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, இந்த எண்ணம் யாருக்கு வரும், ஒரு அணு அளவு ஈமானுக்கு வருமா? புனித ஹரம், அதனுடைய புனிதத்துவத்தை ஒவ்வொருவரும் காக்க வேண்டும். அதை காப்பது ஒவ்வொருவருடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே எதை முற்படுத்தி சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய இரத்தம், ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய பொருள், இந்த அனைத்தும் எப்படி மக்கா புனிதமானதோ, எப்படி துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, எப்படி யவ்முன் நஹர் 10வது நாள் புனிதமானதோ, அதுபோன்று புனிதமானவைகள் என்றால் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டவைகள். இந்த எந்த புனிதமும் அவர்களிடம் கிடையாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. யாரை வந்து யாரை கொள்வதற்கு வந்தார்கள்? அந்த திட்டம் வெற்றி அளித்திருந்தால் லட்சக்கணக்கான ஹாஜிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் இல்லையா. அதில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அவர்களுடைய அந்த திட்டங்களை பற்றி மிக தெளிவாக பத்திரிகைகளில் கூட என்ன செய்யப்படுது என்று சொன்னால் அது எழுதப்படுது. உக்காத் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை, இந்த நாட்டிலே வெளிவரக்கூடிய அந்த பத்திரிகையில் இது வெளியாகுது. 1407 12 10வது தேதியில் வந்து என்ன செய்யப்படுது என்று சொன்னால் இவர்கள் வகுத்திருந்த இந்த திட்டத்தை அந்த பத்திரிகை சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது புனித ஹரம் இதை ஆக்கிரமிக்க வேண்டும், ஹரம் என்ன செய்யப்பட வேண்டும், அதை ஆக்கிரமிக்க வேண்டும், அதனுடைய கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டு என்ன செய்ய வேண்டும், ஹாஜிகளை உள்ளே இருக்கக்கூடிய நிலையில, தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் அது அந்த ஹரம் தங்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். அங்கே என்ன அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், ஹுமேனி இந்த புனித தலத்துடைய இமாம், அவர்தான் இந்த புனித தலத்துடைய இமாம் என்று அங்கு அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரிடமும் பையத் உறுதிமொழி எடுக்கப்பட வேண்டும், நாம் ஹுமேனியை இந்த புனித தலத்துடைய இமாமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பையத்தும் எடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 4வது ஈரானில் இருக்கக்கூடிய கும் என்ற அந்த ஊர், அந்த பகுதி, அந்த ஊரை புனித ஊராக அறிவிப்பு செய்ய வேண்டும். இதன் பிறகு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வருவதற்கு பதிலாக ஹஜ்ஜை நிறைவேற்ற அங்குதான் செல்ல வேண்டும். அதேபோன்று 5வது இந்த நமது இந்த உடன்படிக்கைகள், நமது இந்த திட்டங்களுக்கு ஹரமுடைய இமாம் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர் கொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதில் 6வதாக எழுதுகிறார்கள், காபாவுடைய ஒரு பகுதி அது எரிக்கப்பட வேண்டும், அதனால் முஸ்லீம்களுடைய உள்ளங்கள் துன்புறுத்தப்பட வேண்டும். எனருமையான சகோதரர்களே, இப்படியான மோசமான பயங்கரமான திட்டங்களோடு வந்தார்கள், சூழ்ச்சிகளோடு வந்தார்கள். அல்லாஹ் இந்த சூழ்ச்சிகளை வெற்றியளிக்க செய்யவில்லை. எனவே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், ஒரு முஸ்லீம் அல்லாதவனிடம் கூட காபா என்று சொன்னால் ஒரு மரியாதை இருக்கிறது இல்லையா. முஸ்லீம் அல்லாதவனிடம் கூட இந்த மக்கா காபா என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த மரியாதை கண்ணியம் அணுவளவும் இல்லாத ஒரு கேடுகட்ட சமுதாயம் இது. நாம் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ஹிஜ்ரி 1407 நீங்க பார்க்கலாம். அதாவது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இன்னொரு சூழ்ச்சியை இவர்கள் திட்டமிட்டார்கள். அது என்ன? ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய இவர்கள் வந்து என்ன செய்தார்கள், அந்த புனித மக்காவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள். ஹுமைனுடைய படங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், அதில் ஏனைய ஹாஜிகளுக்கெல்லாம் பயணிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கினார்கள். அந்த நெருக்கடியில இந்த நாட்டுடைய படை எவ்வளவு பொறுமை காத்தாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இந்த நெருக்கடியில சுமார் 402 ஹாஜிகள் கொல்லப்பட்டார்கள். புனித பகுதி, புனித ஹரம், மரம் புட்செடிகள் கூட கிள்ளி எறியப்படக்கூடாது என்ற பகுதி, வேட்டை பிராணிகள் கூட விரட்டப்படக்கூடாது என்ற பகுதி, இதனுடைய பாதுகாப்புக்கே இவ்வளவு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கும் போது யார் கொல்லப்படுகிறார்கள்? ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள், அல்லாஹுடைய அருளை விரும்பி வந்தவர்கள் சுமார் 402 ஹாஜிகள் கொல்லப்படுகிறார்கள். இந்த நாட்டுடைய படை வீரர்கள் 85 பேர் அதனால் கொல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் நிறைய வாகனங்களை எரிக்கிறார்கள், பல இழப்புகளை நஷ்டங்களை உருவாக்கினார்கள். நறுமை சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவல் ஜமா என்று சொன்னால் இரக்கம் உள்ளவர்கள் இல்லையா? நமக்கு அஹ்லு சுன்னாக்கள் நமக்கு எது போதிக்கப்பட்டிருக்குது? அன்பு, இரக்கம். நாம் கூட மஹதி அலைஹிஸ்ஸலாம், மஹதி என்ற ஒருவரை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள். அவர் பிறப்பார் என்ற முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர் ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அவங்களும் ஒரு மஹதி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் காணாமல் போய்விட்டார்கள் அந்த 12வது இமாம். அப்ப இவரை வந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால், கஅபாவை இடிப்பார் எழுதி வைத்திருக்கிறார்கள். மூல நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மிக தெளிவாக இருக்குது. அவர் வந்து என்ன செய்வார்? கஅபாவை இடிப்பார். அப்ப இது இப்படி எழுதி வைத்தாங்க சொன்னா, இந்த உள்ளங்கள்ல கஅபாவுடைய புனிதத்துவம் இருக்குமா? சஃபாவிலும் மர்வாவிலும் அவர் வருவதற்கு முன்னால் 26 ஓடும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு சொன்னா, அவர் அவசரமாக வர வேண்டும். ஏன்னா அவங்க எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் தீர்வு வைத்திருக்கிறார். அவர் தான் அவர்கள்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அப்ப அவர் அவசரமாக வர வேண்டும். அவரை இப்ப 1000 வருடங்களுக்கு மேல காத்துக் கொண்டிருக்கிறாங்க, வரமாட்டாரு, அது வேற விஷயம். என் அருமை சகோதரர்களே, அப்ப எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர் அவசரமாக வர வேண்டும். அப்ப அவர் வருவதற்கு முன்னால என்னென்ன அக்கிரமங்கள் எல்லாம் எழுதி இருக்கோ அதெல்லாம் செய்வார்கள். இப்ப சஃபாவையும் மர்வாவிலும் 26 ஓட வேண்டும் என்று சொன்னால் என்ன என்ன செய்ய வேண்டும்? அப்ப அதை நாங்கள் அரங்கேற்ற வேண்டும். அப்பதான் அவர் வருவார். ஹரத்துல சுமார் 3000 அரபுக்கள் கொல்லப்பட வேண்டும் என்றால், எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அதை நடத்த வேண்டும். அப்பதான் என்ன செய்வார்கள்? அவங்க வருவாங்க, அவர்கள்தான் தீர்வு. இப்படியாக எழுதி வைத்த காரணத்தால் அவருடைய திட்டம் என்ன? இது வந்து இது இடிக்கப்படும். அருமை சகோதரர்களே, ஒரு அணுவளவு ஈமான் உள்ளவருடைய உள்ளத்துல இப்படியான சிந்தனைகள் பிறக்குமா? அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஆலயம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் மக்காவிலே இருக்கிறது. அவருடைய கிரந்தங்கள் எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை கஅபா பெருமைப்பட்டது. எப்படி பெருமைப்பட்டுச்சு? கஅபா சொன்னது, பார்த்தியா, என் பக்கம் தான் ஹாஜிகள் வருகிறார்கள், என் பக்கமாக என்னிடம் தான் மக்கள் வெள்ளம் வெள்ளமாக வருகிறார்கள் என்று கஅபா பெருமைப்பட்ட போது அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், கஅபாவுக்கு சொல்கிறான், நீ கர்பலாவை விட பெருமைப்படக்கூடாது, கர்பலாவை விட நீ ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? அதனுடைய சிறப்பும் கஅபாவுடைய சிறப்பும் எப்படி ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் என்றால், அதாவது கடலுக்குள்ள ஒரு விரலை ஒரு ஊசியை விட்டு அதில் எவ்வளவு தண்ணி வரும், இந்த அளவுக்கு தான் கர்பலாவுடைய சிறப்போடு கஅபாவை ஒப்பிட்டா இந்த அளவு சிறப்பு தான் கஅபாவுக்கு இருக்குது. அந்த அளவு அவ்வளவு சிறப்பு தான், அவ்வளவு அற்புதமானது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் கஅபாவை பார்த்து சொன்னானாம், எப்படி? கர்பலாவை படைக்கவில்லை என்றால் உன்னை படைத்திருக்க மாட்டேன், கர்பலாவை படைக்கவில்லை என்றால் உன்னை படைத்திருக்கவே மாட்டேன். எனவே நீ ஆணவம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. நீ ஆணவம் கொண்டால் உன்னை நரகத்தில் போட்டு எரித்து விடுவேன். நறுமையான சகோதரர்களே, எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள், கர்பலா தான் சொர்க்கத்துடைய பூமி என்று சொல்கிறார்கள். அருதுல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்துடைய பூமி சொல்கிறார்கள். அவர்கள் ஒருவர் அறிஞர், அவருடைய ஒரு அறிஞர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது. எப்படி? சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பதா கர்பலாவை தேர்ந்தெடுப்பதா என்று சொன்னால் நான் கர்பலாவை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏண்டா, சொர்க்கத்துடைய இளைஞர் வாலிபர் அங்குதான் அடக்கப்பட்டிருக்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமையான சகோதரர்களை, சொர்க்கத்தை விட அது சிறந்ததுண்டா? அப்ப கஅபாவுக்கு என்ன இடம்னு விளங்கிக்கோங்க. சொர்க்கத்தை விட அது சிறப்புக்குரியது. சொர்க்கத்துக்கு அழைத்தாலே நான் செல்ல மாட்டேன், தெரிவு வந்தால் இதைத்தான் தெரிவு செய்வேன் என்று பேசுகிறார்கள் என்றால், இது அந்த அறிஞர்களிடம் காணப்படுகின்ற சிந்தனை என்றால், இந்த சிந்தனை தான் அந்த பாமர மக்களுடைய உள்ளத்திலும் போடப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப கஅபாவுக்கு ஒரு புனிதத்துவம் சிறப்பு இவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அரபாவுடைய நாள், அரபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமான நாள், நாங்கள் எவ்வளவு அந்த நாளை மதிக்கிறோம், எவ்வளவு சிறப்புக்குரிய நாள், நாம் ஒவ்வொருவருடைய துவாவும் பிரார்த்தனையும் என்ன, யா அல்லாஹ் அந்த நாளில் இஹ்ராமோடு அரபாவிலே இருக்க வேண்டும். ஏன் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சிறப்பு, அது நமது துவா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அந்த நாள் அரபாவுடைய நாள். அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அந்த நாளிலே எவர் ஃபுராத் என்ற நதியிலே குளித்துவிட்டு அவர் ஹுசைன் கபரை நோக்கி நடந்து செல்வாரோ, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை. அப்ப எங்க போவான்? அங்க போனா இங்க வருவானா? என் அருமையான சகோதரர்களே, அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப இவர்களிடம் இந்த கஅபாவுக்கு ஒரு புனிதத்துவம் இந்த உள்ளங்களில் எதிர்பார்க்க முடியுமா? அது மாத்திரமல்லாமல் நீங்கள் 1409 நீங்க எடுத்து பார்க்கலாம், ஹிஜ்ரி 1409 தொடர்ந்து செய்தார்கள். 1406, 1407, அவர் 1409 இதில் என்ன செய்தார்கள் இவர்கள்? அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி ஊடாக, அங்கே எம்பசிடராக, ஈரான் எம்பசிடராக அங்கே இருக்கக்கூடிய ஒருவனூடாக என்ன செய்யப்படுது? வெடிமருந்துகள் கொடுக்கப்படுது. அதற்கு இந்த நாட்டுடைய ஒரு ஷியாக்காரன் அதுக்கு சம்பந்தப்படுகிறான். குவைத்திலிருந்தும் சில ஷியாக்காரர்கள் அதுக்கு சம்பந்தப்பட்டார்கள். இப்படி சில இளைஞர்கள் அனுப்பப்பட்டு மக்காவில் இரண்டு இடங்களில் குண்டு வைக்கப்படுது, இரண்டு இடங்களில் குண்டு வைக்கப்படுது. அதில் பலர் பலத்த காயத்துக்குள்ளாகிறார்கள். அவர்களுடைய பேட்டிகளை கூட நீங்க வீடியோ கிளிப்ல பார்க்கலாம், எவ்வளவு வேதனையோட பேசுறாங்க என்று சொல்லி. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப இவர்கள் பிடிபட்டார்கள். அந்த புனித ஆலயத்தில் புனித எல்லையில வந்து குண்டு வைத்தார்களா இல்லையா? இவர்களை இந்த நாட்டுடைய படை என்ன செய்தன்னு சொன்னால், அவர்களை உயிரோடு பிடித்தார்கள். பிடித்து அவர்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றினார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், அல்லது தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள், அல்லது மாறுகால் மாறுகாய் வெட்டப்பட வேண்டியவர்கள், அல்லது நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில குழப்பம் விளைவிப்பதுல அந்த ஹரம் என்ற பகுதிக்குள்ள குழப்பம் விளைவிப்பது என்று சாதாரணமானதா? பல மடங்கு கூடியது. அப்ப இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது, இவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல எவன் எல்லாம் கொல்லப்பட்டானோ அவர்களுடைய படங்களை போட்டு இவர்கள் எல்லாம் சுகதாக்கள், ஈரான் எழுத அங்க போடப்பட்டிருக்கு. எப்படி இவர்கள் சுகதாக்கள்? இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். யாரு? ஹரத்துல குண்டு வைச்சவன், அந்த புனித பகுதியில் வந்து குண்டு வைத்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் சுகதாக்கள், அவுளியாக்கள். நேர்மையான சகோதரர்களே, அப்ப இவர்களோடு நமது சமுதாயத்தில் தமிழ் உலகத்தில் சிலர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியுடைய மோகம், இஸ்லாமிய ஆட்சி என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் விரும்ப வேண்டிய ஒன்று, ஒரு அடிப்படை. இஸ்லாமிய ஆட்சி என்பது அதற்கு முன்னால் சில அடிப்படைகள் இருக்கிறது இல்லையா? நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 13 வருடங்கள் முதலாவது தௌஹீத், அதை தான் அந்த உள்ளங்கள் ஆழமாக விதைத்தார்கள். அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய ஆட்சி வருகிறது. முதலாவது தௌஹீதை அந்த உள்ளங்களில் ஆழமாக வேரூன்ற செய்ய வேண்டும். ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், தௌஹீத் இல்லாமல் ஆட்சி கிடையாது. தௌஹீத் என்பது ஓரிரை கொள்கை இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜித்தனிபு தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். எதற்காக? அல்லாஹ் மாத்திரம் தான் வணங்கப்பட வேண்டும், தாகூத்துகள் அனைத்தை விட்டும் நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும், பொய்யான அசத்தியமான எல்லா கடவுள்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். அல்லாஹுவை வணங்குவோம், அதையும் வணங்கும் கிடையாது, அப்படி கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர மற்ற அனைத்து பொய்யான கடவுள்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். இதுதான் ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தி. இந்த செய்தியோடுதான் ஒவ்வொரு நபியும் வந்தார்கள். யா கௌமி உஅபுதுல்லாஹ் மாலகும் மின் இலாஹின் கைரு, ஒவ்வொரு நபியும் தனது சமுதாயத்துக்கு சொன்னது, அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. இதுதான் சொன்னார்கள். இதான் என்ன செய்யப்பட்டது, இதுதான் அடிப்படை. இதன் ஊடாக ஒரு சமுதாயம் கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி என்ற அடுத்தது வரும். சிலர்கள் இந்த நிலையை அடையாமலே பல நபிமார்கள் என்ன செய்தாங்க, பலவீனம் முற்றிருந்தார்கள், பல நபிமார்கள் ஆட்சி அமைத்தார்கள். அப்ப நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி, இது இஸ்லாமிய புரட்சி. எது இந்த உமர் அலியல்லாஹு கொண்டவனுக்கு கபரை வச்சுக்கிறது இஸ்லாமிய புரட்சி. அருமையான சகோதரர்களே, அந்த ஈரான நீங்க எடுத்தீங்கன்னா யூதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அகலு சுன்னாக்களுக்கு அங்க கிடையாது. நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அகலு சுன்னாக்களுக்கு அங்க கிடையாது. தஹரான ஒரு பள்ளி சுன்னிகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அங்க மக்கள் வாழ்கிறார்கள். இது இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாமிய ஆட்சி. என்ன, ஒவ்வொரு பிம்பர் மேடைகளிலும் நபித்தோழர்கள் தூற்றப்படுகிறார்கள், அதை இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு மோசமாக சொல்கிறான் என்றால், ஏரியல் சரவன் இருக்கிறானா இல்ல இஸ்ரேல, எவ்வளவு படு பயங்கரமானவன், அவனுடைய நாயை விட அபூபக்கர் அவர்கள் கேடு கட்டவன் சொல்றான். என் அருமையான சகோதரர்களே, வேதனையாக இருக்கு. அப்ப இதெல்லாம் அப்ப தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். இவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள், எவ்வளவு படு மோசமானவர்கள். ஆனா என்ன நடக்குது, இஸ்லாமிய ஆட்சி இங்க எடுத்து என்ன சொல்றது, சவுதி வஹாபிகள், வஹாபி என்ற பெயரை போட்டு அனைத்தையும் மறைக்கிறது. வஹாபிகள் என்னங்க, வஹாபிகள் இமாம் அப்துல்லாஹி அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய புரட்சி என்னது, தௌஹீத் ஓரிர கொள்கை நிலைநாட்டினார்கள். அதான் அவங்க செய்த புரட்சி. சிறுக்க விட்டு சமூகத்தை காத்தார்கள், சிறுக்கிலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். மீட்டெடுத்து அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், கபர்கள் வணங்கப்படக்கூடாது, சிறுக்கு அரங்கேற்றப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடம் என்ன போராட்டத்தை செய்தார்களோ அந்த போராட்டம் தான் அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் 23 வருடம் என்ன போராட்டம் செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, ரசூலுல்லாங்க அலி ரலியல்லாஹு அனுப்புகிறார்கள். பூமியை விட எந்த கபர் மேல் நோக்கி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் பூமியோடு சமப்படுத்துங்கள், சிலைகளை உடை தெரியுங்கள். அந்த மிகப்பெரிய பணிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் யார் அனுப்புறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. என் அருமையான சகோதரர்களே, இப்ப அவருடைய பெயரால் என்ன செய்யப்படுது, எப்படியெல்லாம் அவரை வரம்பு மீற முடியுமோ, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு வந்து உயர்த்த முடியுமோ அவ்வளவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அப்ப இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய புரட்சி என்ன, ஓரிரை கொள்கை, ஏகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் எதை நிலைநாட்டினார்கள், ஏகத்துவம், லப்பைக், அல்லாஹும்ம லப்பைக், இதுதான் சொல்லப்பட வேண்டும். ஆரம்பத்தில் அந்த முஷ்ரிக்கர்கள் சொன்னார்களே தல்பியா, அது சொல்லப்படக்கூடாது, அதில் சுருக்கு இருந்தது. அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குகிறான், நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். அப்ப ஏது சத்தியம், தௌஹீத். அப்ப அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப இது இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்ல முடியுமா, ஒரு முஸ்லீம் சொல்லுவானா இத, இஸ்லாமிய புரட்சி என்று, இஸ்லாமிய ஆட்சி என்று ஒவ்வொரு மிம்பர் மேடையிலும் நபித்தோழர்கள் தூற்றப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களை மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள். இந்த அண்மையில கூட நீங்க பார்க்கலாம், குர்ஆன் சுமார் 60,000 அல்லது 70,000 குர்ஆன்களை கொண்டு வந்து, திரிவுபடுத்தப்பட்ட குர்ஆன்களை கொண்டு வந்து விநியோகிக்க முயற்சித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அப்ப எனவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இது, இவர்கள் ஒரு தனியான மதத்தை சார்ந்தவர்கள் என்று இவர்களை சொல்ல வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, நமது சமுதாயத்திலே பலர் இவர்களை நல்லவர்களாக காட்டுகிறார்கள், தான் வேதனை. ஹுமைனி என்றா நமது உள்ளத்துல மதிப்பு தான் இருக்குது இல்லையா, ஹுமைனி என்றா என்ன, எங்க உள்ளத்துல மதிப்பு இருக்குது. இந்த மதிப்பை வளர்த்தவர்கள் யார் என்றா இந்த இயக்கங்கள், இந்த இவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குதா இல்லையா, இந்த இயக்கங்கள் தான் நமது உள்ளங்களில் இதை வளர்த்தது, வளர்த்து விட்டது. ஈரான் அது இஸ்லாமிய புரட்சி, அந்த நாட்டுடைய கலை, அந்த நாட்டுடைய கலாச்சாரம், அந்த நாட்டுடைய சினிமா, சினிமா ஊடா நிறைய பூத்துறான் அவன் சினிமா. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா ஊடாக நிறைய நச்சு கருத்துகள் விதைக்கப்படுது, அதை மக்கள் அறியாமல் தங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். ஏனென்றால் நமது நாடுகளுக்குள், நமது பகுதிக்குள் இவர்கள் நிறைய ஊடுருவி விட்டார்கள், நிறைய ஊடுருவுகிறார்கள். இது மிகப்பெரிய மோசமான விளைவுகள். நமது சந்ததிகள், வளர்கின்ற சந்ததிகளை நரகத்துக்கு இட்டு செல்கின்ற தெளிவான வழிகேடு, எந்த ஒரு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது, அவ்வளவு வழிகேடுகள். அதெல்லாம் நீங்க பேசுவதாக இருந்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க. சில விஷயங்கள் எடுத்து பேசுவோம் என்று சொன்னா நீங்க வியப்படைவீர்கள், இப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாய் இவர்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தலைப்பு எடுத்து பேசலாம், குர்ஆன் எடுத்து பேசலாம், சஹாபாக்கள் எடுத்து பேசலாம், அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இமாமியத் என்ற வழிகட்ட கொள்கை எடுத்தாலும் அவ்வளவு பயங்கரமான வழிகேடுகள் நிறைந்திருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், 1410 ஹிஜ்ரி 1410 இதிலும் என்ன செய்தார்கள், அந்த புனித ஹரம் அங்கு அவர்கள் அரங்கேற்றிய அடுத்த ஒரு அநியாயம் அல் முஐசிம் என்று சொல்லக்கூடிய அந்த டனல், அந்த நஃபக், அதற்குள் என்ன செய்தார்கள், ஒரு நச்சுவாயுவை பரப்பியதன் மூலமாக சுமார் 5000 ஹாஜிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க வரலாற்றில் தெரிய வேண்டும். இவர்கள் ஏன் இதையெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால், இந்த புனிதமான இரண்டு ஹரங்கள் இருக்குதா இல்லையா, இந்த மக்கா இந்த மதீனா, இந்த இரண்டையும் இந்த நாட்டுடைய ஆட்சியிலிருந்து எப்படியாவது பிடுங்க வேண்டும். ஏன் இங்க இப்போ ஏகத்துவம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுகிறான் இல்லையா, அவர்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் கபரு தான், என்னது கபருக்கு தான் முக்கியத்துவம், கபருல அங்க நீங்க கபரை தரிசிக்கிறதாலே சொர்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், யார் எனக்கு பிறகு ஹுசைன் கபரை தரிசிக்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படி வந்து அவருடைய அடிப்படை பேஸ் என்ன பாத்தீங்கன்னா கபரு வணக்கம் தான், கபர்களை தரிசிப்பது, அதில் உள்ள சிறப்பு, அதுக்கு எண்ணற்ற சிறப்புகளை நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள், அவைகளை பட்டியலிடலாம், நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன எதை விரும்புறாங்க, இந்த சிறுக்கை எங்கு கொண்டு வர வேண்டும், இந்த புனித மக்கா, அதே போன்று புனித மதீனா, அந்த மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய இரண்டு தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த கபர்கள் அகற்றப்பட வேண்டும், அந்த கபர்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், அந்த திட்டங்கள் அதுதான் இருக்கு. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த திட்டங்களுக்காகத்தான் இந்த சூழ்ச்சிகள், எப்படியாவது இப்படியான அக்கிரமங்களை அநியாயங்களை அரங்கேற்றி இதனுடைய நிர்வாகத்தை ஒரு தடவை எப்படி சொல்றான், இதனுடைய நிர்வாகம் யுஎனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், யுஎனுடைய நிர்வாகத்துக்கு கீழே இது வர வேண்டும். அல்லா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், மாகாணல் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜித அல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர் உலாயிக ஹபிதத் அமாலுஹும் வஃபி நாரிஹும் காலிதூன். சூரத் தௌபாவுடைய 17 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க முடியாது, சாதா மஸ்ஜிதுகளுக்கே முடியாதுனா ஹரம் எப்படிப்பட்டது. நறுமையான சகோதரர்களை, ஹரம் மஸ்ஜிதுகளை யார் நிர்வகிக்க முடியாது, முஷ்ரிக்குகள் நிர்வகிக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அவர்களுடைய குஃப்ருக்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். இன்னமல் முஃமினூன் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க வேண்டியவர்கள் யார் என்றால், மன் ஆமன பில்லாஹ், இவர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, ஜகாத்தை கொடுத்து வருகிறார்களோ, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறார்களோ, இவர்கள் தான் மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதியுடையவர்கள். அப்ப நறுமை சகோதரர்கள், இந்த குர்ஆன் வசனத்துக்கு நேர் எதிராக இந்த நிர்வாகம் யார் கையில போக வேண்டுமாம், யுஎன் கையில போக வேண்டுமாம், இது இவருடைய விருப்பம். குர்ஆனுக்கு நேர் எதிரான சித்தாந்தங்களும் சிந்தனைகளும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இவர்களை உரிய முறையிலே இனம் காணக்கூடியவர்களாக அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், நமது சமுதாயத்தில் இவர்கள் பல வடிவங்களில் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமது சமுதாயத்தில் இவைகள் இந்த வழிகேடுகள் தெளிவாக இனம் காட்டப்பட வேண்டும். இந்த வழிகேடுகள் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையில எந்த வகையிலும் இது வந்து புத்திக்கே பொருந்தாத அளவுல அவ்வளவு என்ன செய்திருக்கிறார்கள், அரங்கேற்றி வைத்திருக்கிறார்கள். ஏதோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அலி ரலி அல்லாஹன் அவர்கள், அதைத் தொடர்ந்து ஹசன் ரலி அல்லாஹன் அவர்கள், அதைத் தொடர்ந்து ஹுசைன் ரலி அல்லாஹன் அவர்கள், இவர்களுக்கு எல்லாம் குழி பறித்தவங்க யாருன்னா இந்த கூட்டம் தான். இந்த கூஃபால இருந்து கொண்டு இந்த எல்லா வேலையும் பார்த்த இவர்கள் தான். அலி ரலி அல்லாஹன் அவர்கள் மிகவும் அந்த சமுதாயத்தால நெருக்கடிக்குள்ளானார்கள், நம்பி மோசம் போனார்கள். ஹுசைன் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு ஆட்சியை தருகிறோம் என்று பையத்துக்குரிய உத்தரவாதங்களை எல்லாம் கொடுத்து எடுத்து என்ன செய்தார்கள், கொண்டார்கள். கொண்டவர்கள் யாரு, அவர்கள் தான், அவர்களுடைய மூதாதையர்கள் தான். அவ எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் போலியான ஒரு வேஷத்தை வெளி உலகத்துக்கு காட்டுகிறார்கள். அதுதான் எடுபடும், எது எடுபடும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம், இது எடுபடுமா இல்லையா. நறுமை சகோதரர்கள், நாம் ஒவ்வொருவரும் நேசிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலை உயிரை விட மேலாக நேசிப்பவர்கள் நாம். ஆனால் அவர்கள் நேசிப்பதாக கூறி என்னென்ன அக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை இழிவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தனி தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் உங்களுக்கு பேசுவோம், விளக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.